السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصم. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் மிக அழகானது, சம்பூர்ணமானது, எல்லா விஷயங்களையும் தெளிவாக உள்ளடக்கியது. முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ என்னை ஒரு முஸ்லிமாக தெரிவு செய்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய தெரிவு. இந்த அல்லாஹ்வுடைய தெரிவுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அம்மா பி நியமத்தை ரப்பிக்க ஃபஹத்திஸ். அல்லாஹ் தந்த நியமத்துகளில் ஆக பெரிய நியமத்து தான் இந்த இஸ்லாம் என்ற நியமம். சுபஹானல்லாஹ், இதுக்கு நிகர் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஜ்தபாகும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு எப்படி நீங்க தியாகம் செய்து கஷ்டப்பட்டு உழைப்பு செய்து உங்களை அர்ப்பணிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நீங்க அர்ப்பணிக்க, அவன் தான் உங்களை தெரிவு செய்து, அல்லாஹ் உங்களை தெரிவிச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தெரிவுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹம்துலில்லாஹ். இது எப்பயுமே மனதுல பதிவாகி கொண்டே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைய, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிய மகன, லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிய, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைய, இந்த பொறுமதியான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு மிக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இவர்கள் யாரும் இந்த தீனை, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மனைவியாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையாக இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருக்கலாம், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்த, பாதுகாத்த, உதவியாக இருந்த அபூ தாலிப் அவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்காத ஒரு நேமத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இதுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். முதல் முதலாக நானும் நீங்களும் அடிக்கடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஆக முக்கியமான ஒன்றுதான், யா அல்லாஹ், நீ என்னை எப்படி இந்த இஸ்லாம் தீன், இந்த ஷரியத் இதுக்கு நீ தெரிவு செய்திருக்கிறாயோ, நான் இறுதி வரைக்கும் இந்த கலிமாவோட இருந்துட்டு துனியா விட்டு மரணிக்கும். எப்படி அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானோ, இறுதி வரைக்கும் நாம் அதில் இருந்துட்டு மரணிக்கணும். அதுதான் எங்களுடைய எந்த நாளுடைய துவா, அதனுடைய விருப்பம், அதனுடைய அந்த தேற்றம் அதுவாக இருக்கணும். லக்கினோ சிபியானக்கும் லக்கினோ மௌத்தாக்கும். உங்களுடைய அந்த சிறு குழந்தைக்கும் நீங்கள் கலிமாவை அதை சொல்லி அந்த காதல விழவைங்க. சக்கராத்தில் உள்ளவரைக்கும் அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. சில நேரம் சக்கராத்துடைய வருத்தம் அவருக்கு இது கஷ்டமாகிவிடும். அல்லாஹ் எங்களை, எங்களுடைய சக்கராத், அது ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில இருந்தாலும் அது எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை லேசானதாக ஆக்கி கலிமாவோடு இந்த துனியா விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் இடத்துல இந்த துஆவை கேட்கறதுலயும் நாங்கள் கஞ்சத்தனப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. அல்லாஹ்வுடைய சக்தி நாங்கள் நினைக்கிறத விட பன்மடங்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையின் மரணத்தை தா, மதீனாவின் மௌத்தை தாண்டி கேட்க வேண்டும். நாங்கள் இலங்கை நாட்டு பிரஜைகள், ஆனா எங்கட உள்ளத்துல விருப்பம் இருக்குது மதீனாவுடைய மௌத்து. அதுல நாங்க சவுதி நாட்டை பிறந்தவர்கள் அல்ல, ஆனால் சவுதியில நாங்க போய் அந்த புனித பூமியில மௌத்தாகினால் எங்கள் அங்க அடக்கம் செய்யறதுக்கும் அனுமதி இருக்கிறது, அது ஒரு சிறப்பு இருக்கிறது. மூத்தவர்கள் சில உலமாக்கள் சில நல்லடியார்களை பார்த்திருக்கிறோம், இந்த காலத்திலையும் பார்க்கிறோம். அவர்களுடைய இறுதி காலங்கள்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு மதீனாக்கு போயிட்டு எனக்கு இந்த மௌத்தத்தான்றதுக்காக வேண்டி அங்க தன்னுடைய வாழ்விடத்தை அமைச்சு கொண்டு தொழிலுக்கு போக இல்லை. பலரும் தொழிலுக்கு போவதுண்டு, சிலர் மௌத்தாகிறதுக்கு போறதுண்டு. மௌத்த தேடி மதீனாக்கு போறதுவர்களும் நாங்க உலகத்துல பாக்குறோம். பல நாடுகள்ல நீங்க மதீனாக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சில மனிதர்களை இன்றும் பார்ப்பீங்க. அவர்கள் எதுக்காக மதீனாக்கு வந்திருக்கிறாங்கன்னா கணவன் மனைவியாக தன்னுடைய முதிர்வுல வந்திருக்கிறாங்க. நான் இங்கதான் கரை சேரணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பூமி அப்படிப்பட்ட பூமி, அது எல்லாரையும் சேர்த்து கொள்ளும். அதுக்கு எந்த அது கஞ்சத்தனமும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா 700 கோடி மக்கள் நியத்து வச்சாலும் அந்த பூமிக்கு அப்படிப்பட்ட இறுக்கமான நிலைப்பாடு ஒன்று கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உமர் ரலியல்லாஹுடைய துஆவை போல அல்லாஹும் அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி ஸபீலிக் வஜல் மௌத்தி ஃபி பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை தா, மதீனாவின் மௌத்தை தா என்ற இந்த துஆவையும் நானும் நீங்களும் கேட்க மறக்கக்கூடாது. இந்த சிறப்பான ரமதானுடைய மாதத்துல நாங்க இதை கேட்டுக்கொள்ளும். கனிமானவர்களே, தீன் அழகானது சம்பூர்ணமானது, எந்த குறையும் அற்றது, சந்தேகமற்றது. இந்த அடிப்படைகளை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். குறிப்பாக சகோதரிகள் தாய்மார்கள், தமிழ் மொழியில் என்னுடைய இந்த உரையை கேட்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து சகோதரிகளையும் தாய்மார்களையும் குறிப்பாக நான் அவர்களுக்கு வேண்டிக் கொள்ள விரும்புவேன், இந்த மார்க்கத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் பொழுதே குர்ஆன் சந்தேகமற்றது என்று தான் ஆரம்பிக்கிறான். சில ஜின்களும் மனிதர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க, மக்களுடைய உள்ளத்துல சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு கூகுள், இன்றைக்கு வாட்ஸ்அப், இன்றைக்கு இன்ஸ்டாகிராம், இன்றைக்கு உள்ள இந்த ஃபேஸ்புக், இதெல்லாம் நல்லத பரிமாறத்தை விட அதிகமாக சந்தேகங்களை தான் பரிமாறுகிறது. கஃபாவில் மரகி கதிபன் ஐயுஹதி சபிக்குள்ளிமா சமயம், ஒரு மனிதன் பொய்க்காரனாகிறதுக்கு போதும் தான் கேட்கறதெல்லாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது, கேட்கறதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்றது. அவன் ஒரு பொய்யன், தான் கேட்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யறது. அதிகமான மக்கள் ஒரு மனிதன் வீட்டுக்கு போனா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, நான் சலாம் சொல்லி தான் வீட்டுக்கு போவோம். 3 முறை சலாம் சொன்னாங்க, பதில் வரையில் அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு முரதிலான வீட்டுல இருந்து போயிட்டாங்க. முரதிலான ஓடி வந்தாங்க, வாஷ்ரூம்ல இருந்திருப்பாங்க, சரி வேலையில இருந்திருப்பாங்க. என்னப்பா வந்தவர் போயிட்டாரே வர சொல்லுங்க. அவர் வந்தோன்னு சொல்றாரு, உமர் 3 முறை சலாம் சொன்னேன், நீங்க பதில் தரல, அதனாலதான் போயிட்டேன். இதுக்கு என்னப்பா ஆதாரம் இருக்குது? அதுக்கு ஒரு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்ஹானிய ஸஃபக்கு பில் அஸ்வா, நான் கடத்தெருவுல பஜார்ல ஈடுபட்ட வியாபாரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால எனக்கு இந்த ஹதீஸ் மறந்துருச்சு, அல்லது நான் கேட்காம விட்டுட்டேன். இது யாரு சொல்றா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய காலத்துல அன்ஸிலு யௌமன் யன்ஸிலு ஜாரி யௌமன், சஹீஹ் புகாரில சாப்டர் ஆஃப் நாலேஜ், அறிவுடைய அந்த பாடத்தின் கீழ், எல்முடைய பாடத்தின் கீழ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ பதிவு செய்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம் மதீனால வாழ்ற காலத்துல ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு, ஒரு நாள் நான் வீட்டுக்கு கொடுப்பேன். அப்படின்னா பஜார் மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு பஜாருக்கு கொடுக்கிற நேரத்தை போல, வீட்டுக்கு கொடுக்கிற நேரத்தை போல மஸ்ஜிதுக்கும் நேரம் கொடுத்திருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது என்பதே நிர்வாகிகள், இந்த நாட்டில் உள்ள மஸ்ஜித் நிர்வாகிகள் மூவாயிரம் மஸ்ஜித் இருக்குதுன்னா மூவாயிரம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும். மஷா அல்லா, இந்த மஸ்ஜிதுல நிர்வாகிகள் தன்னுடைய நேரத்தை கொடுத்து ஒதுக்கி இந்த மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதுடைய நலன் விஷயத்துக்கு கண்காணிக்கிறது போல நாட்டிலுள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தை கண்காணிக்கணும். அப்பதான் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படும். இல்லண்டா அது கண்டா நின்ன மாதிரி பொறுப்பு தலைமத்துவம் எனக்கு கிடைச்சிருக்குது, நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்ற பேர் இதுல பதிவாயிருச்சு. அதல்ல, இதுக்குள்ள தகுதி உள்ளவர் என்ன செய்யணும், இதுக்கு பணி தந்த பணி புரியணும், நேரம் கொடுக்கணும், அதுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கணும். அது செய்ய இயலாதா, அமானிதத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு வருகிறோம். இது நாட்டில் உள்ள எல்லா பொறுப்பான விஷயங்களுக்கும் வாலண்டியராக தானே செய்யறது. யாரும் வந்து இது பள்ளியில ட்ரஸ்டிமாருக்கு சல்லி கொடுக்கறது இல்ல, இமாமுக்கு தான் சல்லி கொடுக்கிறது. இமாமுக்கு சல்லி கொடுக்கிறது தொழுவிக்கிறதுக்கு இல்ல, இமாமுக்கு சல்லி கொடுக்கிறது அவர் தன் தொழிலை செய்யாம இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறதுக்காகவே, இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறதுக்காக. ஒவ்வொருவரும் இதுல கவனம் செலுத்தணும். நான் சென்ற வார ஜுமாலையும் இதை ஞாபகப்படுத்தினேன், நாங்க எங்கட இமாம்களை சரியாக வச்சு கொண்டால்தான் எங்கட ஊரும் எங்கட மஹல்லாவும் அது சிறப்பாக இருக்கும். நாங்க இவ்வளவு வசதியோடு இருக்கக்குள்ள அவருக்கு அன்றாட டெலிபோன் பில்ல இல்ல அவருடைய கரண்ட் பில்லையும் அவருடைய வீட்டுடைய அத்தியாவசிய தேவையையும் அவருக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும்டா. அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பானவர்கள்ட்ட இதை கேட்கத்தான் செய்வான். ரெண்டு பக்கம் இருக்குது, கடமை நிறைவேற்றக்கூடிய இமாம்கள் மாதிரிகள் அவர்களும் தன்னுடைய கடமையை சிறப்பாக ஒழுங்காக முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் நிர்வாகிகளும் நாட்டில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்களும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தணும். 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு இவருடைய வாழ்க்கை இவருக்கு எப்படி கழிக்கலும், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும். நாட்டில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளிலையும் இமாம்களுக்கு ஒரு 35,000-40,000 ரூபாய் சம்பத்தில் இருந்தால் ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கொணரப்பட்டா நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இதை இவ்வளவு காலம் இந்த நாட்டுடைய மஸ்ஜிதுடைய இமாம்களுக்கும் மாதின்களுக்கும் அரசாங்கம் பணம் தந்து யாருமே கொடுக்கல. இதெல்லாம் எங்களுடைய தாராள உள்ளங்களால வெளியாகக்கூடிய பணங்கள் தான். எங்கட முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு செஞ்சிட்டு போன வக்ஃப், மஸ்ஜிதுக்குள்ள வக்ஃப், அதை சரியாக மஸ்ஜித் நிர்வாகிகள் அந்த காலத்திலிருந்து பாதுகாத்திருந்தால் இன்னைக்கு மாதம் மாதம் யாருக்கிட்டையும் வசூல் செய்யவே தேவையில்லை. எங்கட மூதாதையர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செஞ்சுட்டு போனாங்க. எந்த மஸ்ஜிதை போயிட்டு பார்த்தாலும் அந்த காலத்துல கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் அதுக்கு மஸ்ஜித கட்ட முத அவங்க அதுக்குள்ள வக்ஃப கட்டினாங்க. இதுக்கு வருவாய் ஒன்று வேணும். பின்னால வந்தவர்கள் இது ஒரு வருஷம் இல்ல, 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷத்துடைய வரலாறு இருக்குது. 300 வருஷத்துடைய வரலாறு இருக்குது. பின்னால இடைக்காலத்துல வந்தது அது நான் ஒரு கண்டிய பிறப்பிடமாக கொண்டு அந்த மஸ்ஜிதுல ஒரு நிர்வாகத்துடனும் அதுக்கு நான் சம்பந்தப்பட்டவன் என்ற அடிப்படையில் கண்டி எங்களுடைய கிராண்ட் மாஸ்க், அதுல ஒரு காலத்தில் இருந்த காணிகள் எல்லாம் அது பெரிய சோதனைக்குள்ளதாக மாறியது. வாடகை கொடுத்து அது பெரிய சோதனையாக மாறியது. கோர்ட் கச்சேரிக்கு போக வேண்டி வந்தது. மாஷா அல்லாஹ் அங்கிருந்து வந்த நிர்வாகிகள் எல்லாம் இது முறையாக ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு, அதுக்கு பிறகு அதுக்குள்ள நல்ல வழக்கறிஞர்களை சில நேரத்துல சில விஷயத்தை செய்ய போக்குள்ள மஸ்ஜிதுகள்ல துட்டு தக்கேக்கு செய்ய பாக்குறது. அப்ப என்ன நடக்காது, வேலை நடக்காது. அதுக்கு முறையாக உரிய அந்த துறை சார்ந்தவர்களை வழக்கறிஞர்களை ஹய பண்ணக்குள்ள அந்த விஷயம் சிறப்பாக நடக்கும். அந்த காரியம் செய்து அல்லாஹ் கிருப கண்டி அந்த கிராண்ட் மஸ்க் பக்கத்துல இருக்கக்கூடிய காணிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சு. அதுக்கு பிறகு அது பெரிய காப்பா கொண்டு சமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு கம்பன்சேஷன் கொடுத்து கவர்மெண்டால நாங்க அந்த அந்த பணத்தை எங்களுக்கு பெற்றுக்கொண்டோம். சில ஒழுக்கங்களை இந்த நாட்டில் உள்ள எல்லா மஸ்ஜிதுக்கும் முன்னைய காலத்துல கட்டப்பட்ட மசிதிகளுக்கு அந்த மூதாதையர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறப்பாக நடக்கணும், அதுக்காக என்ன செய்யணும், மாதம் மாதம் இந்த வருமானம் வரணும், இந்த வருமானம் வந்தா இந்த மஸ்ஜித் சிறப்பாக இருக்கும், அப்ப மசூருடைய தேவை சிறப்பாக நிறைவேறும். நான் மிக அன்பாக பணிவாக மஸ்ஜித் நிர்வாகிகள் இந்த நாட்டில் உள்ள அனைவர்களிடத்திலையும் உலகத்தில் உள்ளவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கொள்வேன், நீங்க ஒரு மஸ்ஜிதை கட்டினா அல்லது மஸ்ஜிதை நிர்வகிக்கிறதாக இருந்தா அதுக்குள்ள டாக்குமெண்ட் சரிபடுத்திக்கோங்க. அது இதுதான் இதுக்குள்ள டாக்குமெண்ட், இதுதான் வக்ஃபுடைய ஏரியா, இதுதான் நான் வக்ஃப் ஏரியா, இது வந்து மஸ்ஜிதுடைய பொது வேலைகளுக்கு செலவழிக்கக்கூடிய இடம், இது மஸ்ஜிதுடைய அழைத்துக்கா தொழுகைக்குரிய இடம். இவைகள் எல்லாம் அடையாளம் கண்டு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது மிக கட்டாயமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை வாலண்டியராக நான் என்னுடைய நேர காலத்தை கொடுத்து நான் இந்த பணியை செய்தாலும் கூட முறையாக அழகாக செய்த பழக்கத்தை செய்யணும் என்ற அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது அழகானதாக கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது இருக்குது இல்லையா, அது பெருசா கொடுக்கணும்ன்றது இல்ல. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது நீயத்தை சரிப்படுத்திக் கொண்டு அழகாக கொடுக்கணும். இதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அந்த அரை அரை பேரிச்ச பழத்தை நாளும் சரிதான். ஒருவர் தனக்கு தெடுக்கிற அரை பொருள் பேரிச்ச பழத்தை ரெண்டாக உடைச்சு ஒன்று மற்றவருக்கு கொடுத்துட்டு ஒன்று அவர் சாப்பிட்டாலும் அல்லாஹ் இந்த தர்மத்தை கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவார். நாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும் அழகாக செய்யணும். இந்த சிறப்பான மஸ்ஜிதுல நான் இங்கு இந்த முதல் ரமலான்ல தொடர்ச்சியாக நினைக்கிறேன், 10-11 வருஷமாக முதல் நாள் இந்த பயான செய்து வருவதுண்டு. அந்த அடிப்படையில நான் இதுக்கு அல்லாஹ்க்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் இந்த தருணத்தை, இந்த பாக்கியத்தை, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக சில முக்கியமான அடிக்குறிப்புகளை நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லி வருகிறேன். அதுல முதலாவதுதான் மஸ்ஜித் நிர்வாகம் என்பது ஒரு பெரிய நியமத்து. அது எல்லாத்தையும் விட எங்கள் எல்லாருக்கும் இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாம் என்றோ தந்திருக்கிறது ஆகப்பெரிய நியமத்து. இந்த நியமத்துக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவர்களாக மஸ்ஜிதை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னா மஸ்ஜித் ஆகப்பெரிய நியமத்து. அந்த மஸ்ஜிதை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அது ஒரு பெரிய பாக்கியம். அதுல நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகள் முக்கியமான அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டீஸ் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள். அதுல அவர்கள் மிக அமானுதத்தாக முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அதுல நீங்க வாலண்டியராக சேவை செய்றீங்க. மஸ்ஜிதில் உள்ள இமாம்கள், இந்த 3000 மஸ்ஜிதில் உள்ளவர்கள், அவர்கள் தனக்கு வெளியில தொழில் செய்ய தெரியும், இருந்தாலும் அதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாங்கள் பாடுபடணும் என்றதுக்காக வேண்டி மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் தொழுவுறத்துக்கு கொடுக்கிறது அல்ல, அவர்கள் இதற்காக தன்னை விட்டிருப்பதற்கு கொடுக்கிறது. அது ஒரு நியாயமான ஸ்டாண்டர்டாக உண்டாக்கப்படணும் என்பதை மிக பணிவாக வேண்டிக் கொண்டே இமாம்கள், முஅத்திஸ்கள், அந்த உஸ்தாத்மார்கள், மஸ்ஜிதில் சேவை செய்யக்கூடிய முஅத்தின்கள், ஊழியர்கள், அவர்களும் பொறுப்புணர்வோட தன்னுடைய காரியத்தை அழகாக, டிசிப்ளினாக, முறையாக அந்த கர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய முக்கியமான ஒரு தலைப்பை நான் பேச இருக்கிறேன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. ரமலானுடைய மாதம் வரக்குள்ளே மக்களுடைய உள்ளத்துல ஒரு வகையான ஒரு பதட்ட நிலைமை உண்டு இருக்குது. என்றைக்குதான் புற பார்த்து என்ன சொல்லுவாங்களோ தெரியாது என்ற ஒரு தீர்மானம் இருக்குது. அதே நேரத்துல உலகத்துல பல இடங்களும் பெருநாள்களை, நோன்புகளை முந்தி முந்தி கொண்டாடக்குள்ள நாங்க வந்து பிந்திட்டோமே என்ற ஒரு வகையான ஒரு கவலையும் மக்களுடைய உள்ளத்துல வருவதுண்டு. இந்த விஷயத்தையும் நாம் கொஞ்சம் கருத்துக்கு எடுத்துக் கொள்ளணும். ஏன் நாங்க ஏன் பின்னாகிவிட்டோம்? நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு நான் விட தர போறேன். இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானிக்கல் சென்டர்ல இருந்து the official first day in different countries உலகத்தில் ICOP இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் சென்டர்ல இருந்து ஒரு தகவல் இப்படி கிடைக்குது. அது என்னன்னா, உலகத்தில் 3 நாட்கள்ல நோன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 3 different days fasting started. பாத்தீங்கன்னா பொஸ்னியா, நைஜர், டர்க்கி போன்ற சில நாடுகள்ல 16ஆம் திகதி, அதிகமான நாடுகள்ல சவுதியில இருந்து இந்த கல்ஃப் உடைய நாடுகள், அது குவைத், ஈராக், சோமால், சூடான், மொரோக்கோ, சவுதி அரேபியா, எமிரேட்ஸ், இந்தியா, யமன், இந்தோனேஷியா, ஈரான், பாகிஸ்தான், கத்தர், லிபியா போன்ற சுமார் இங்க இருக்கிற தகவல் படி ஒரு 33 நாடுகள்ல 17ஆம் திகதி. ஸ்ரீலங்கா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் படி ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் 18ஆம் திகதி. இப்ப இதே மக்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி வருது, ஏன் இலங்கையுடைய பெரிய பள்ளி ஜமியத் உலமா, இந்த முஸ்லிம் காலேஜ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து நாவலும் ஒரே நாளில் முடிச்சிருந்தா நல்ல அறிக்கமே என்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது. ஏன் நாங்க வந்து மத்த நாளை விட வித்தியாசமாகிட்டோம்? மெஜாரிட்டி கண்ட்ரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மால்டீவ்ஸ், எங்களுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா போன்றவர்கள் எல்லாம் எங்களை விட ஒரு நாளைக்கு முந்தி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் கூட 17ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்க கூட, நாங்க என்னத்துக்கு 18க்கு என்ன அவ்வளவு பெரிய வித்வான்களாக இங்கெல்லாம் மாறிட்டாங்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று எல்லாருடைய உள்ளத்துல இது வந்து கொண்டிருக்கிறது. அதனால நேற்றும் இந்த குறிப்பொண்டு சுருக்கமாக பேசப்பட்டது ஜுமால இருந்த போதிலும், இன்று அமைதியாக எல்லாரும் கேட்பார்கள் என்ற காரணத்தினால இந்த விஷயத்தை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இவ்வளவு நேரம் நான் ஒரு மணிக்கு முன்பு பேசின விஷயத்திலையும் மார்க்க விஷயத்துல நீங்க அறியாத விஷயத்தை அறிந்தவர்களிடத்துல, உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எங்களுக்கு இப்படிதான் செய்யணும் என்று சொல்லாம போனார்களோ, அந்த விஷயத்துல நீங்க உலமாக்களை நாடணும் என்பதற்காக தான் குர்ஆனும் ஹதீஸும் இப்படி வழிகாட்டிருக்குது. குர்ஆன் என்ன சொல்லுது? அறியாதவைகளை உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுபவர்களில் உலமாக்கள் தான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. உலமாக்கள் அல்லாஹ்வை அஞ்சு நடப்பார்கள் என்றது குர்ஆனுடைய வழிகாட்டுதலாக இருக்கு. நபி அவங்க இதை வலியுறுத்தி சொல்லுகிறாங்க, எனக்கு நான் ஒரு வாரிசை விட்டு இருக்கிறதுண்டா, என்னுடைய வராசத்து சொத்தாக இருக்கும் என்று சொன்னா அது உலமாக்களாக இருப்பார்கள். அல்ல உலமா வரசத்துல அம்பியா என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படி இருக்குது? நபி அவங்க சொல்லிட்டு போகாதது, நபி அவங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே. இந்த காலத்து கண்டுபிடிப்பு தான் டெஸ்ட் டியூப் பேபி என்பது. நவியோர்களுடைய அந்த காலத்தில் இப்படி ஒரு மருத்துவ வைத்திய ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு இருக்கல. இப்ப இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது என்று கேட்டா, நாங்க என்ன சொல்லுவோம், இதை நாங்க ஆராய்ந்து பத்துவா ஒன்று உலமாக்கள் இருந்து ஒரு தீர்ப்பு தருவோம். அப்ப இந்த நாட்டில் ஜமியத் உலமா இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது, டெஸ்டிவ் பேபி என்பது இது அனுமதி இருக்குது. இப்ப கணவன் மனைவியுடைய இந்திரியம் பயன்படுத்தப்படும் என்றார் என்ற இந்த தீர்மானத்துக்கு வருகிறது. அவ எந்த விஷயம் நபியவர்களுடைய காலத்துல இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்யலாம் என்று நீங்க கேட்கும் பொழுது, அது எதுவாக இருந்தாலும், ஆகாயத்துல பிளைட் பறந்து கொண்டிருக்குது, அப்ப பிளைட்ல பறந்து கொண்டிருக்கக்குள்ள நாங்க எப்படி நோன் பிடிக்கிறது, நாங்க எப்படி பிளைட்ல இருக்கக்குள்ள தொழுகிறது, இதுவா அதுக்குள்ள கைடன்ஸ் கொடுக்கும். இந்த லவுட் ஸ்பீக்கர், மைக் செட்டப், இது ரவியுடைய காலத்தில் இருக்கல்ல. இந்த வாய்ஸை வச்சு பின்னுக்குள்ளவர்கள் தொலையிலுமா இல்லையா, இதுக்குள்ள கைட்லைன்ஸ் கொடுக்கப்படும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கைட்லைன் கொடுக்கப்படும். ஐசியுள்ளுக்கு ஒருவரை கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க, நல்லா பாதுகாக்கணும், அப்படியான நிலைமையில இருந்து அவருக்கு உதவும் எடுக்க இயலாது, தயமும் செய்ய இயலாது, இந்த நேரத்தில் இவர் தொழுவணுமா, அவருக்கு கிப்லாவை முன்னே கேளாது, அப்ப எப்படி தொழுவார், அந்த நேரத்திலேயும் இவர் தொழுகுதான் வேண்டும். இப்படியான விஷயங்களை கைட் பண்றதுக்கு தான் நபி அவர்களும் குர்ஆனும் தெரியாத விஷயத்த உலமாக்களிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்ற இந்த வழிகாட்டலை நம்மளுக்கு தந்திருக்கு. ஆனா இந்த பொறையுடைய விஷயத்துல உலகம் எல்லாம் ஒரே பிறையாக இருக்க வேண்டும் என்ற இந்த கூற்று நபி அவர்களோ சஹாபாக்களோ சொல்லல. இல்லை இது நவீன காலம், அந்த காலத்துல இப்படி தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கல்ல. இன்னைக்கு அங்க சொல்றது இங்க ஒரு செகண்ட்ஸ்ல என்னது, பிஜி ஐலண்டுக்கும் அங்க சிலிக்கும் உலகத்துல ரெண்டு கோணத்துக்கும் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினா செகண்ட்ஸ்ல போய் சேருது. இது என்ன நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லாத்தையும் மார்க்கத்தை கஷ்டமாக்கி வச்சிருக்கிறீங்க என்ற ஒரு பேச்சொண்டு பொதுவாக பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு ஒரு அழகான தெளிவை பெற்றுக் கொள்வதற்கு நானும் இந்த பிறைய சம்பந்தமாக இந்த நாட்டுடைய உலமாக்களும் எப்பொழுதுமே இதை நாங்கள் ஆய்வதுண்டு. அல்ஹம்துலில்லாஹ் முன்னோர்கள் எங்களுடைய இமாம்கள், அதில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ், இந்த எல்லா மூத்த உலமாக்களும் இந்த இமாம்களும் எங்களுக்கு அழகாக தெளிவாக இதை வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த விஷயத்தை சொல்லிட்டு போனதை அது எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இதுல சில விஷயங்களை கருத்து கெடுக்கணும். ஒன்னாவது, பிறைய பார்த்து நோன்பு பிடிக்கணும், பிறைய பார்த்து நோன்பு விடணும். குர்ஆன் சொல்கிறது, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும். 185வது குர்ஆனுடைய திருவசனம் சூரத்துல் பக்கரால சொல்கிறது, யாரு நோம்புடைய மாதத்துல நீங்க அந்த ஊர்ல அந்த இடத்துல இருந்தீங்களோ நீங்க என்ன செய்யுங்க, நோம்புடிங்க. ஒன்று நீங்க பிறைய கண்டீங்க அல்லது நீங்க அந்த மாதத்துல இருந்தீங்க, அப்ப நீங்க நோம்புடிங்க என்று சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன சட்டத்தை சொல்லிட்டு போறேன். ஒருவர் இருக்கிறார் ஆப்பிரிக்கால, பொஸ்னால 16ஆம் தேதி நோம்பு பிடிக்கப்பட்டுச்சு. அவர் வாரார் ஸ்ரீலங்கா, 2 நாள் என்ன ஆகுது, டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு 2 நோம்பு முந்தி கிடைச்சிருக்குது. இப்ப இங்க வந்தா இங்க நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் பார்த்தா அவருக்கு இங்க பார்த்தா 30ஆவது இல்லை, இப்ப 31ஆகுது. அவர் இந்த நாட்டை ஃபாலோ பண்றதா நோம்ப விடுறதா என்று கேட்டா அவர் நோம்ப பிடிக்கணும். 31 அவர் பிடிக்கணும். ஊருடைய அந்த நிலைமைய வழிபடணும் என்பதுதான் ஷரியத்துடைய வழிகாட்டல். நாங்க போயிட்டோம் அந்த ஊருக்கு, நாங்க போயிட்டோம், அவங்க 30 பூர்த்தி செய்ய போல நான் வந்திருந்த 30 பூர்த்தி செஞ்சில்லை, நான் 28 தான் முடிச்சிருக்கிறேன். எனக்குள்ள சட்டம் என்ன, அவங்களோட சேர்ந்து பெருநாளை கொண்டாடணும். அப்ப ஏண்ட அந்த நோம்ப நான் என்ன செய்யணும், கதா செஞ்சு கொள்ளணும். என் நோம்ப நான் கதா செஞ்சு கொள்ளணும். சுபஹானல்லாஹ், மார்க்க விஷயங்களை பார்க்கக்குள்ள சரியான தெளிவாக இருக்குது. இப்ப இங்க வருவோம், நோம்ப குறைய பாருங்க, பெரிய பள்ளி, பெரிய பள்ளியுடைய இந்த மூத்த அனுபவம், முதிர்ந்த உலமாக்களுடைய பங்களிப்பு, இந்த நிறைவ உலமாக்கள் ஜமியத்துலமா 1924 இருந்து இதுக்கு பங்களிப்பு, 90-100 வருஷத்துடைய கலாச்சாரம், இதெல்லாம் வச்சு என்ன செய்யறோம், மாஷா அல்லாஹ். இதுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணத்தினால நாங்கள் இது 6 மாசத்துக்கு முதல் 2014 இருந்தே நாட்டில் 35 இடங்கள்ல சென்டர்ஸ் வச்சிருக்கிறோம், ஜமாத்துகள் அமைச்சிருக்கிறோம். புறப்பாக்க போக்குல ஜமாத் ஜமாத்தாக போங்க, அம்மன் தொட்டிலையும் போங்க, காத்தாங்குடியிலையும் போங்க, நீங்க ஜப்னாலையும் போங்க, ஜமாத் இருக்குதாங்க 10 பேர், ட்ரஸ்டிமார் 20 பேர், அவர்களை கைட்லைன் பண்ணிருக்கிறோம். இப்படிதான் போங்க, சும்மா என்னமோ பெரிய பல்ல உட்கார்ந்து பெரிய பல்லா சேர்ந்து அறிவிச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்காக 2006 அதுக்கு முதலிருந்து ஒவ்வொரு காலமும் நாங்களும் டெவலப் பண்ணி கொண்டேதான் டிக்ளரேஷன் ஒன்று செஞ்சிருக்கிறோம். அந்த டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த டிக்ளரேஷன் இருக்கணும். இதே ஒரு நான் இலங்கையில வாழக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஜமியத்துல்லமாவுடைய அந்த அங்கத்தவர்கள் 7000 உலமாக்கள் இருக்கிறீங்க, 7000 உலமாக்களும் 130 டிவிஷன்களும் நீங்க நாடினீங்கன்னா இந்த 3000 மஸ்ஜிதுகளும் இந்த 6 டிக்ளரேஷன் கட்டாயம் இருக்கணும். இந்த 6 டிக்ளரேஷன்ல 6 பிரதானமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேற்றுமையில ஒற்றுமை, சகவாழ்வு, சமூகத்துடைய அந்த பிரகடனம், இறுதி நபித்துவம், மனாக்கிபு சஹாபா, ISIS சம்பந்தமான தீர்ப்பு, தலைப்பிறை தொடர்பான தீர்ப்பு. தலைப்பிறை சம்பந்தமாக 2006 நாங்கள் கூடி எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான தீர்ப்பு இருக்குது. இதெல்லாம் இங்கே சொல்லிக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். அந்த 5 தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 5 தீர்மானம் என்ன? இன்டர்நேஷனல் புறை அல்ல, இந்த நாட்டு புறை, இன்டர்நேஷனல் புறை இல்ல. அப்படின்னா நான் சொல்லுவேன், ஆப்பிரிக்கால 16 கண்டாங்க இல்லையா, அப்ப சவுதி பின்பற்றிக்கணும். ஏ சவுதி பைனல் செஞ்சாங்க, சவுதி சொன்னாங்க நாங்க பார்த்த புறைய நாங்க 30 பூர்த்தி செய்யறோம். சவுதிக்கு முந்தி வந்துச்சு, அவங்க 30 பூர்த்தி செஞ்சாங்க, எங்களுக்கு பிந்தி வந்துச்சு, நாங்க பிந்தி பூர்த்தி செஞ்சோம். சில நாடுகள் கல்ஃபில் உள்ள நாடுகள் அது ஒரே டைமிங், அதுகள் கொஞ்சம் வித்தியாசத்தோடு இருக்கிறதுனால அவங்க ஒரு வகையில ஒன்றுபட்டிருக்கிறாங்க. கல்ஃப்ன்ற இன்றைய இந்த சவுதியுடைய இவைகள் உண்டாக்க முதலிலிருந்து அல்ஹம்துலில்லா ராபிதா போன்ற நிறுவனங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பில் இருந்து இலங்கைக்கு ஒரு தனித்துவம் ஒன்றிருந்து வருகிறது. இங்க ஜம்யத்துல்லமா உண்டாக்கப்பட்டது இலங்கை சவுதியுடைய ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமி உருவாக்கப்படுவதற்கு முன்பு. பெரிய பள்ளியுடைய கலாச்சாரம் அதனுடைய ஒரு நீண்ட வரலாறு ஒன்று இருக்கிறது அல்ஹம்துலில்லா. அதனால நாங்க செய்யறத ஒரு தைரியத்தோட, நம்பிக்கையோட, சந்தேகம் இல்லாம, தெளிவோட நாங்க செய்ய வேண்டும். அதுல இந்த 5 அடிப்படைகளை நாங்க ஏற்படுத்தியிருக்கிறோம். அது நாட்டுடைய பிற, சாட்சியுடைய பிற, வெட்டு கண்களாக பிறைய பார்க்கறதுடைய விஷயம். அதுக்கு பிறகு அதுக்குரிய அந்த அஸ்ட்ரோலஜியுடைய இல்முல் அஃப்லாக்குடைய தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அவர்களுடைய ஆய்வின்படி சில நேரம் அது சாத்தியமில்லாத நாட்கள்ல நிராகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாத்தையும் கட்டாயம் தயவு செய்து. இது ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் போகும். இந்த நாட்டில் உள்ள தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, இந்த ஒரு கோப்பி ஒன்று பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலையும் கொடுங்க இன்ஷால்லா. இது அப்ப அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டா எங்களுக்கு சந்தேகங்கள் கொண்டு வரமாட்டார். இது மிக அடிப்படையான விஷயம். இந்த புறை என்பது, நோம்பு என்பது எங்களுடைய ஒரு 5 கடமைகள் உண்டு. அது சந்தேகம் இல்லாமல் நிறைவேற்றப்படும். அப்ப அதை நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னா, அப்ப புறையை பார்த்து பிடிக்கிறோம், புறையை பார்த்து விடுக்கிறோம். அப்ப ஷாபானுடைய மாதத்திலிருந்தே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வச்சிருக்கிறோம். நாட்டில் எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஜமாத்தாக இருந்து எல்லாரும் இன்றைக்கு 17ஆம் தேதி மாலையில நாங்க கால் பண்ணி பார்த்தா நாட்டில் எல்லா இடத்திலையும் மந்த மந்தாரம், எல்லா இடத்திலையும் மல மந்தாரம், மேகம், மூடல், எங்க அடி என்ன எந்த அளவுக்குண்டா, 1.5 மணி நேரம் பெரிய பள்ள இருந்து நாங்க தீர்மானம் எடுப்பதற்கு முறை மறுவாலும் ஒரு முறை அடிச்சு பார்ப்போம். கால் உண்டு 35 இடத்துல எங்க சரி கிடைக்குதா? எங்கேயுமே கிடைக்குது இல்ல, யாருமே ஒரு புள்ள. எங்களுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய 25 லட்சத்துல ஒரு ஆண் மகன் எங்களுக்கு வந்து சாட்சி தந்திருந்தா நான் கண்டேன் என்று சொல்லி நாங்க 17ஆம் தேதி பிரகடப்படுத்திருப்போம். என்ன செஞ்சிருப்போம் நாங்க? 16ஆம் தேதி சொல்லிருப்போம், 17 தான் நோம்புன்னு சொல்லிருப்போம். 16ஆம் தேதி புறப்பாக உட்கார்ந்த நேரத்துல நாங்க சொல்லிருப்போம் 17. 8 மணி வரைக்கும், 6:30 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப 1 மணி நேரம் கிட்டத்தட்ட புறப்பாக்குறதுக்குரிய சாட்சிகள் சொல்றதுக்குரிய அல்ஹம்துலில்லா வசதியும் இருக்குது. அன்றைக்கு புற தரிப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட வரையில காரணம் என்ன? மேகத்தின் காரணத்தினால, அதை அந்த மேக மூடர் காரணத்தினால இது ஏற்பட்டா என்ன செய்யணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்கள், பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லுங்க. இவை யாரு சொல்லி தந்திருக்கிறது? அவ நாங்க என்னத்துக்கு பிரச்சனை படுத்திக்கொள்ளணும்? எங்களுக்கு தொழுகைய போல, தொழுகையுடைய காத்துகளை போல ரசூல் அல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க போல இதுல யாரும் சந்தேகத்தோட ஒன்றில் ஏற்பட தேவையில்லை. இரண்டாவதாக, இந்த சாட்சி ஒருவராக இருந்தாலும் போதும், பெருநாளைக்கு ஒருவருடைய சாட்சி எடுக்க மாட்டோம், ஆனா நோன்பு நிரூபிக்கிறதுக்கு ஒருவருடைய சாட்சி போதும். ஒரு ஆணுடைய சாட்சி பொதுவாய், ஒரு ஆணுடைய சாட்சி என்று சொல்கிறேன், பெண்ணுடைய சாட்சி அல்ல. இதுல பெண்கள் இதுல மனஸ்தாபம் பட்டது எங்களை இதை எடுக்கலையே என்று நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லாம் கிரீடங்கள், உங்களோட கால் பாதத்துல தான் சொர்க்கம் இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்குது, ஆண்கள் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கு. ஷரியத் மிக அழகானது, அங்க பூர்வமானது, மிக தெளிவானது. அதனால பெண்களும் இதுல மனஸ்தாபப்பட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த காலம் பொல்லாத காலம். ஷைத்தான் எங்களுடைய படிப்பறிவுள்ள பெண்களை வலிக்கெடுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்களை போட்டு வச்சிருக்கிறான். அதுல மார்க்கத்துல சந்தேகம் ஏற்படுத்துறது பாத்தீங்களா? உங்களுக்கு மார்க்கத்துல இப்படி இல்ல, உங்களுக்கு மார்க்கத்துல இப்படி இல்ல, உங்களுக்கு மார்க்கத்துல இப்படி இல்ல, உங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு சொல்லி சொல்லி சொல்லியே பெண்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்க, அல்லாஹ் விட்டு தூரமாக்க ஒரு ஷைத்தானிய அணுகுமுறை உண்டு. உலகத்துல அது முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் ஈமானோட, நம்பிக்கையோட, மார்க்கத்தோட, தெளிவோட இந்த விஷயங்களை நான் செய்து கொள்ளணுமே தவிர சந்தேகத்தோட எதையுமே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமான மக்களே, இது நான் சொன்னது பிறைய பார்த்து பிடிக்கணும், பிறைய பார்த்து விடணும், ஷாபானுக்கு முத இதுக்கு ஏற்பாடு செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு சரி, பக்கத்துல வளமையாக நாங்க முந்திருப்போம், இந்தியா பிந்திதான் இருக்கு. இப்ப பார்த்தாலும் தொடர்ந்து நான் அமரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்பயுமே நான் அக்கம் பக்கத்து நாடுகள்ல கால் அடிச்சு கேட்பேன். இந்தியாவுக்கு கேட்பேன், டெல்லிக்கு கேட்பேன், சென்னைக்கு கேட்பேன், கேரளாவுக்கு கேட்பேன். அதே நேரத்துல இன்னும் பல நாட்களுக்கு பாகிஸ்தான்ல இதெல்லாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனா இந்த முறை பார்த்தா இந்தியா தமிழ்நாட்டிலையும் பிரகடனப்படுத்திட்டாங்க, கேரளாலையும் பிரகடனப்படுத்திட்டாங்க. எங்களுக்கு முடியாமலானதுக்கு காரணம் இந்த மேகமூடம் தான். அதுக்கு நாங்க எடுத்த தீர்மானம் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. குறிப்பாக ஷாபான்ல 29 தேதி மேகம் அந்த மூட்டம் ஏற்பட்டு விட்டால் நீங்க 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றே நபி அவங்க சொல்லிட்டார். சஹியான ஹதீஸ், சஹி முஸ்லிமுடைய 1909 ஹதீஸ படிங்க, 1906 ஹதீஸ படிங்க, 1907 ஹதீஸ படிங்க. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சஹி முஸ்லிம்ல வந்திருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது. அதனாலதான் நான் தமிழ் மொழிபெயர்ப்புடைய சஹி முஸ்லிம சொல்கிறேன். இதை வச்சு இந்த பிரச்சனைகளை பட்டுக்கொள்ள வேண்டாம். இரண்டாவது ஒரு கேள்வி, சஹி முஸ்லிமுடைய 1983 கலவரம்னா எல்லாருக்கும் நினைவு இருக்கு. எப்படி கண்டியுடைய திகன என்று சொன்னா எல்லாருக்கும் மார்ச் மாசம் 5 2018 எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரிதான் சுனாமி என்று சொன்னா 2004 அது டிசம்பர் மாசம் 26 திகதி எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். இது மாதிரி சில இவெண்ட்கள் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். 1983 என்றது போல இந்த நம்பரை கொஞ்சம் 1983 ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்றும் ஜும்மால இது சொல்லப்பட்டுச்சு, நான் அதுல கொஞ்சம் வித்தியாசமாக அதை முன்வைக்கிறேன். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது, நசாயில பதிவாக இருக்கிறது, அபுதாவுதுல பதிவாக இருக்கிறது, திருமிசில பதிவாக இருக்கிறது, முஸ்னத் அகமதுல பதிவாக இருக்கிறது, பைஹக்கியில பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் மிக ஒத்தன்டிக்கான ஹதீஸ். இதுதான் உம்முல் ஃபதலுடைய, அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய ஒரு அடிமையாக இருந்த குரைப் என்பவர் சிரியாக்கு போறார்.
சிரியான்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா மதீனால இருந்து சிரியாக்கு 1500 1200 மைலேஜ் வித்தியாசத்தோடு இருக்கும். அவர் அங்க போறார் ஃப்ரைடே நைட், அங்க போற பார்த்துட்டாங்க ஃப்ரைடே நைட், அவர் நோன்பு பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கு அவருக்கு இந்த 1500 மைல்ஸ் ஃபிளைட்லயே வந்தாரு, அங்க நோன்பு பிடிச்சிட்டு மதீனாக்கு வந்துட்டாரு. மதீனாக்கு வந்திருக்கிறார், அதுக்கப்புறம் அவருக்கு டைம் எடுக்கும் இல்லையா, மக்கால இருந்து மதீனாக்கு போறதுக்கே 10-11 நாட்கள் எடுக்கும். அப்ப அவருக்கு அந்த நாள் எடுத்துச்சு. அவர் அங்க வந்தார், வந்து இறங்கினதுக்கு பிறகு ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோட. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இந்த உம்மத்துடைய ஆலிம், சுப்ஹானல்லாஹ், ஹிப்ருல் உம்மா, ஹப்ருல் உம்மா, இந்த உம்மத்துடைய முஃபஸ்ஸிர் என்று பெயர் பெற்றவங்க தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஆலிம் என்ற பெயர் பெற்றவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகினதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய சபையில வச்சிருக்கிற நேரம் அவர்களுக்கு வயது குறைவு, ஒரு 17-18 வயசு இருக்கு. உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, சஹாபாக்கள் கேக்குறாங்க, இந்த 18 வயது உள்ள வாலிபரை இவ்வளவு பெரிய மூத்த உலமாக்களோட வச்சிருக்கிறீங்க? உமர் ரலியல்லாஹு பதில் சொல்ல இல்ல. கொஞ்ச நாளைக்கு பிறகு சூரத்து நஸ்ர ஓதினாங்க, இதுக்கு தஃப்ஸீர் சொல்லுங்க சொன்னாங்க. அவ யாருமே சொல்லல இந்த 18-17 வயது வாலிபர் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, இதனாலதான் இவரை வச்சிருக்கிறேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவருக்கும் குறை சிரியாவுக்கு போயிட்டு வந்தவருக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல், ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவர் கேக்குறார், நீங்க எப்படி நோம்பு பிடிச்சீங்க? வெள்ளிக்கிழமரா? நாங்க இல்ல சனிக்கிழமரா? இப்ப நீங்க அந்த மாவியாரது எல்லாரும் அவர்கள் பின்பற்றின மாதிரி உங்களுக்கும் பின்பற்றலுமே? அவங்க சொன்னாங்க, அப்படி எல்லாம் இயலாது. அவங்கள போற அவங்களுக்கு, எங்கட போற எங்களுக்கு, அவங்கள போற அவங்களுக்கு. இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் நான் சொல்றேன் சொல்லியிருந்தா பரவாயில்லை, எங்களுக்கு இப்படித்தான் ஏது இருக்கிறார்கள் அப்படின்னா, இது இந்த பிரச்சனை, இது இன்னைக்கு வந்த பிரச்சனை ஒன்று அல்ல, இது அன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்முடைய காலத்துல இந்த பிரச்சனை, நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அதுக்கு சஹாபாக்கள் தெளிவு தந்து விட்டார்கள், இவ்வளவு சரியான கிரந்தங்கள்ல இது வந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம் உடைய அந்த முஸ்லிம் கிரந்தத்துக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு பேர் சூட்டும் பொழுது, பாபுன் பயானு அன்ன லிக்குல்லி பலதின், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்களுடைய குறைதான் அந்த ஊருக்குள்ளது என்ற தீர்மானத்தின் தலைப்பின் கீழே இந்த ஹதீஸ அவர்கள் இதே போலதான் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவர்களும் இதை பயான் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்துல நாங்க மிக தெளிவாக இருக்கணும். சில வேளை ஒன்று பின்பு முன்பின் ஆகிறதுக்கு நான் இத பல முக்கியமான காரணங்களுக்காக தான் இன்னைக்கு வலிமையாக நான் நோன்பு பத்தி பேசுவதுண்டு, நோம்புடைய சட்ட திட்டங்களை பத்தி பேசுவதுண்டு. ஆனா இது பல நோக்கங்களுக்காக நான் இதை இன்று பேசி வைக்க விரும்புகிறேன். மக்களுடைய உள்ளத்துல தெளிவாக நாம் பிடிக்கக்கூடிய நோம்புல யாரு சந்தேகம் ஏற்படுத்தினாலும் இதுல மிக தெளிவாக இருக்கணும். பாருங்க மார்க்கம் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒன்று, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவரும் வாலிபர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு சாட்சி, ஒரு சாட்சி கொடுத்தா நபி அவங்க உடனே நோன்பு அறிவிச்சாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்களை போல ஒரு காட்டரபி வந்தா, அந்த காட்டரபி வந்த நேரம் நபி அவங்க, நான் இன்னைக்கு புற பார்த்தேன் என்று சொன்னான். நபி அவங்க கேட்டாங்க, நீ கலிமா சொல்றியா? கலிமா சொன்னான். உடனே நபி அவங்க பிலாலுக்கு சொன்னான், அறிவிங்க இன்னைக்கு நோம்புன. அதனால நாங்களும் அல்ஹம்துலில்லா இந்த நாட்டில் உலமாக்கள், இந்த நாட்டுடைய துறை சார்ந்தவர்கள், இந்த நாட்டுடைய பொறுப்பான நிர்வாகங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழகான ஏற்பாடு செஞ்சு ரமலானுக்கு முதல் 2006 ஊர்கள் எல்லாம் வலியுறுத்தி 2016 தொடர்ச்சியாக ஊர்களில் இதுக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு எந்த அளவுக்குண்டா மூதூருக்கு கால் பண்றோம், கிண்ணியாவுக்கு கால் பண்றோம், சொல்றாங்க இங்க யாழ்ப்பாணத்துக்கு கால் பண்றோம், நாங்க கடலோரத்துல தான் இருக்கிறோம், இங்க மலை மேகம் அம்மன் தொடங்கி கால் பண்றோம், கண்டிக்கும் அக்குறைக்கும் கால் பண்றோம். எங்கெங்க முடியுமோ அத்தனை பகுதிகள் எல்லாம் கால் பண்ணி பார்த்து ஆராய்வு செய்துதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன தீர்மானங்கள் இந்த விஷயத்தில் எடுக்கப்படுமோ அதுல சந்தேகம் இல்லாம என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் நான் ஒரு தீன் பக்கம் ஷரியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் மிக தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நாட்டுக்கு பல சிறப்புகளை தந்து வச்சிருக்கிறார். அதில் ஒன்றுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை தந்திருக்கிறார். இதுல ஒரு கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் என்ன பாக்குறோம்னா ஃபீஸ்ல இருந்து சிலி வரைக்கும் ஒரே நேரமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி படைச்சிருந்தா நாங்க யாரும் பிரச்சனை பட மாட்டோம். இப்ப நான் வந்து பகல்ல இருக்கிறேன் சொன்னா அமெரிக்காவுக்கு இப்ப ராவ் தானே, அமெரிக்காவுக்கு ராவ் 12 மணி 11 மணி வித்தியாசமாக இருக்கும். அதே நேரம் மற்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இப்ப நோம்பு திறந்துப்பாங்க. ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், மத்த மத்த நாடுகளா இருக்கலாம், எங்கிட்டு போனீங்கன்னா. அப்ப அவங்களுக்கு நேரம் வித்தியாசம், இங்கிட்டு வேற வித்தியாசம், எங்களுக்கு நேரம் வித்தியாசம். அப்ப எப்படி ஒன்றுபடலாம்? சாத்தியமே இல்லை. மற்றது இந்த விஷயத்துல ஒற்றுமை இதில் அல்ல. இது சும்மா பொய், ஷைத்தானுடைய பேச்சு. பாருங்களேன், எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் உண்டா? ஏன்னா இந்த டெலிபோன்ல இருக்கிறதுனால சவுதியில் உள்ளவர் வந்து இவருக்கு வீட்டுக்கு வந்து பாருங்களேன், உங்களுக்கு இந்த ஜெமியத்துள்ளமா பெரிய பல்ல சேர்ந்து நோம்ப குலுங்கிட்டாங்க, கௌதுபில்லா, இப்படியான வார்த்தைகள் இதெல்லாம் ஷைத்தானுடைய வார்த்தை. இதுல இருந்து தௌபா செய்யுங்க. யாரும் யாரையும் குலுங்கிறது இல்லை. இது இது கேப்சூல்ஸ் கூட குலுங்குற காலம் இல்லை. நோம்புல கூட யூஸ் பண்ற நேரம் இல்ல. இது நோயாளின்னா அதுக்குள்ள வழிகாட்டல்கள் இருக்குது. இந்த ரீபத்தை பேசி, புறம் பேசி, வீண் பேசுகிற பேசி, ஷரியத்துக்கு தெரியாம ஷரியத்தை பேசி. நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுக்காக பணிவாக மிக தயவாக வேண்டிக் கொள்வது, இந்த படிச்ச மக்கள் கூகுள் முஃப்தீஸ் தயவு செய்து உங்களுக்கு நீங்க பிஹெச்டி ஹோல்டர், we have no doubt. You are a Supreme Court judge. We have no doubt in that. நீங்க உலகத்துடைய யுனைடெட் நேஷனுடைய ஒரு பெரிய அட்வைசர். நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் உங்களை. அன்சுலுல் நாஸ் மனாதிலஹும். உங்களுக்கு மக்களுடைய அந்தஸ்து கேட்பு அவர்களை நடத்துங்க, எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நீங்க படிச்சீங்க, நீங்க முஸ்லீம், உங்களுக்கு சேவை செய்றீங்க, பல தியாகம் செய்றீங்க. ஆனா மார்க்க விஷயம் ஒன்று வரக்குல, ஜமியத்துல் உலமா என்பது ஒரு தனி நபருடைய முடிவல்ல. ஜமியத்துலமா என்பது ஒரு கூட்டு முடிவு. ஜமியத்துலமா எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய தீர்மானம் அல்ல. 35 உலமாக்கள் ஃபத்வால, அது ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, சூஃபி, சலஃபி எல்லாரும் அதில் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். சில சில விஷயத்துல மாற்று கருத்து இருக்கும். மாற்று கருத்து இருந்தா அது அணுங்க, அதுக்கு வாங்க, கலந்து பேசுங்க. ஜெமத்துலமா விஷயமாக உங்களுக்கு ஏதும் தெளிவுகள் வேணுமா, தயவு செய்து நீங்க பேசி தெரியாம உங்களுடைய ஆகரத்தை வீணாக்காம வாங்க. வந்து உட்காருங்க. மிச்ச தூரத்தில் இல்ல. நீங்க கொழும்பு விட்டு உலகத்துல சிலியில பீஜில வாழ்றீங்களா, ஒரு டெலிபோன் கோல் எடுங்க. இன்றைக்கு மிக ஆன்லைன், உங்களுக்கு திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும், 9 மணில இருந்து நோம்பு காலத்துல 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எந்த நேரமும் பேசுவதற்கும் பதில் தருவதற்கும் ஆக்கள் இருக்கிறாங்க. அதனால சந்தேகத்தோட வாழாம தெளிவோட வாழ்வோம். இந்த ரமதான் மிக சிறப்பாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள், மதரசாக்கள், குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்களுக்கு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் 2000-3000 மாலிமாக்கள், ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. உங்களோட குடும்பங்கள்ல இன்னைக்கு மாஷா அல்லாஹ் உலமாக்கள், உங்களோட குடும்பங்கள்ல மௌலவியாக்கள், இந்த குடும்பத்துல மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. பெண்கள் பெண்களிடத்துல, ஆண்கள் ஆண்களிடத்துல மார்க்கங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இல்ல உங்களோட பெண்கள் உங்களுக்கு, உங்களோட மௌலவியாக்கள் உங்களுக்கு அதுல தெளிவு இல்லாட்டி ஜமியத்துல்லமா உடைய ஆன்லைன் அதுக்கு இருக்குது. சகோதரர் அவர்கள் அந்த நம்பரையும் உங்களுக்கு சொல்வார்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும், காலையில 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு 017-490-420 490 420 direct line. 490
ஹாட்லைன். அது யாரும் எங்கேயும் சும்மா கேள்வி கேட்கிறன்றதுக்காக வேண்டி தயவு செய்து தேவையில்லாதெல்லாம் கேட்காதீங்க. அது இன்னொரு நஜிசான வேலையை செய்யாதீங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் கொடுக்கிறது உங்களுக்கு தேவையா மார்க்கும் அதை கேளுங்க. அதனால 490 ஹாட்லைன் பத்வாவுக்கு 490 420. இந்த விஷயங்களை கேட்டு மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி உலமாக்கள் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவைகளை சிறப்பாக செயல்பட வல்ல அல்லாஹ் கிருபையானவனாக இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் இதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுடைய எஸ்எல்பிசியுடைய மாஷா அல்லாஹ் என்றுமே எங்களுடைய உதவியாக இருக்கக்கூடிய அந்த அதனுடைய டிரெக்டர் அதனுடைய அங்கத்தவர்கள் மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதோட எப்பயுமே தொடர்பாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். 560வது ஹுத்பாவை இந்த மஸ்ஜிதில் சுமார் 13 வருஷங்களாக இந்த இடத்துக்கு வந்து செய்து வரக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதுல சேவை செய்து மௌத்தாயிரவர்களுக்கும் நாம் துவா செய்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்த இந்த நாட்டுடைய மஸ்ஜிதுகள் இமாம்கள் ட்ரஸ்டிமார்கள் அனைவர்களுக்கும் துவா செய்கிறோம். இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் துவா செய்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கண்ணியமாக வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிது தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
For more lectures visit slhub.com.